துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காகவே நீ சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உண்மை தொடர்ந்து கொள்கிறோம். இந்த சன்னிதானத்தை நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவாவியானவரே, எங்களை ஆண்டருளுங்க, ஆட்கொள்ளுங்க, எங்களுக்கு போதியுங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்க, எங்களை உணர்வு உள்ளவர்கள் ஆக்குமென்று மன்றாடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. இதனால் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 30வது அதிகாரம். நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். பிளீஸ் ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஹார்ட் ஆல்சோ. உபாகமம் 30வது அதிகாரம், அதில் 19வது 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமும் 30வது அதிகாரம் 19 20 நாம் வாசிக்கிறோம்.
ஆசீர்வாதத்தையும் தாபத்தையும் உனக்கு வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தரும் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கொண்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பணிந்து கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார்.
அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன்னுடைய கடைசி நாட்களிலே தேவ ஜனத்தை மோவாப் என்கின்ற சபவெளியிலே கூட்டி அவன் உபதேசித்து சொன்ன வார்த்தைகள் உபாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே ஒரு முக்கியமான குறிப்பு உண்டு. மோசே சொல்லுகிறார் 19வது வசனத்திலே, நான் உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீ தெரிந்து கொள். உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீ தெரிந்து கொள். இதனாலே தேவ மக்களும் தெரிந்தெடுப்புகளும் என்ற தலைப்பில் நான் உங்களோடு தேவ வார்த்தைகளை பேசலாம்னு சொல்லி விரும்புகிறேன். ஜீவனும் மரணம், ஆசீர்வாதமும் சாபம், உனக்கு எது வேணும்? ஜீவனா மரணமா, ஆசீர்வாதமா சாபமா, உனக்கு எது வேண்டும் நீ தெரிந்து கொள். தேவன் மனிதனை படைத்திருந்தாலும், அவர் சர்வ ஆளுகையும் அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும், மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்து படைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் சுயாதனமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை நமக்கு உண்டு. ஆகவே எந்த மனுஷனையும் ஆண்டவர் ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல இயக்கிறது போல அவர் இயக்கிறதே இல்லை. நாம் எல்லோருக்கும் சுயாதீனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தை வைத்து, நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை வைத்து, நாம் எதை தெரிந்து கொள்ளப் போறோம் என்பதை நம்முடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது. ஆண்டவர் உனக்கு அருளியிருக்கிற சுயாதீனத்தை, சுதந்திரத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, துர்பிரயோகம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் நம்மை சுயாதீனம் உள்ள மனிதனாக படைத்திருக்கிறார். அந்த சுயாதீனம் எதற்கு? நாம் சரியானவைகளை சரியான நேரத்தில் தெரிந்தெடுத்து தேவனோடு ஒரு சரியான வாழ்வு வாழ்வதற்காக தேவன் அந்த சுயாதீனத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொன்னார், உனக்கு முன்பாக நான் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீ தெரிந்து கொள் என்று சொல்லி தேவன் சொன்னார். ஆகவே நாம் எல்லோருக்கும் முன்பாகவும் தேவன் வைக்கிற ஒரு தெரிந்தெடுப்பு, உனக்கு எது வேண்டும் நீ அதை தெரிந்து கொள். சாபமா ஆசீர்வாதமா, மரணமா ஜீவனா, உனக்கு எது வேண்டும்? எனக்கு ஜீவன் வேண்டுமென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளியானது உலகத்தில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே ஜீவன் நமக்கு தேவை என்றார், நமக்கு நித்திய வாழ்வு தேவை என்றார், முடிவில்லாத வாழ்வு தேவை என்றார், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவரோடு நாம் வாழணும். அப்படி இல்லை, எனக்கு முடிவில்லாத வாழ்வு எனக்கு தேவையில்லை, நான் நரகத்துக்கு தான் போக விரும்புகிறேன் என்று சொல்லி யாராவது நாம் தீர்மானித்தால், அதை நாம் தெரிந்து கொண்டால், தேவன் அதையும் பலவந்தப்படுத்த போறது அல்ல. நான் நரகத்துக்கு தான் போக போறேன் சொன்னால் நம்மை பிடித்து பலவந்தப்படுத்த போறதும் அல்ல ஆண்டவர். அது உனக்கு சுயாதீனம் இருக்கு, நீ எதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது உன்னுடைய பொறுப்பு. நான் சொல்றதை கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை பற்பல தெரிந்தெடுப்புகளால் நிறைந்து கிடக்கு. தெரிந்தெடுப்புகள் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அதை குறித்து நான் சொல்ல போறேன். என்றோ ஒரு நாள் நாம் செய்த தவறான தெரிந்தெடுப்பினால் என்றைக்கும் கண்ணீர் விடுகிற சம்பவங்கள் உண்டே, நேரங்கள் உண்டே. இதை நான் உனக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சரியான தெரிந்தெடுப்புகளை செய்து தேவனோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. சோ இந்த நாளிலே வேதத்தில் இருந்து சில தேவ மனிதர்கள் சரியான தெரிந்தெடுப்புகளை செய்து தேவனோடு சஞ்சரிக்கிறதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் பிழையான தெரிந்தெடுப்புகளை செய்து தங்களுடைய வாழ்க்கையிலே அதன் பலனை அனுபவித்தவர்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ ரெண்டு சாராரையும் நாம் சீதூக்கி பார்த்து சிந்தித்து பார்த்து நம்முடைய எதிர்காலத்திலே நாம் செய்ய போற தெரிந்தெடுப்புகள் சரியானதாகவும் ஆவிக்குரியதானதாகவும் ஆண்டவருக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடும் பாரத்தோடும் ஜெபத்தோடும் நான் இந்த நாள் செய்திக்குள்ளே கடந்து போகலாம் சொல்லி ஆண்டவருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவ மக்களும் தெரிந்தெடுப்புகளும் சரி. இந்த வேளையிலே நாம் இன்னொரு வேத பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 13 சீக்கிரவார்கள். ஆதியாகமம் 13 10-11 நாம் வாசித்து கேட்போம். ஆதியாகமம் 13:10-11.
லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சபமூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமேராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமமூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள்.
சரி, இந்த சம்பவம் ஒரு அளவுக்கு வேதத்தை படித்து உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் லோத்து இந்த ரெண்டு பேரும் பிரிகிறார்கள். எந்த சந்தர்ப்பத்தில் பிரிந்தார்கள்? ஒரு தெரிந்தெடுப்போடு ரெண்டு பேரும் பிரிகிறார். ஆபிரகாமோடு லோத்து ஒட்டி கொண்டார். ஊர் என்கின்ற கல்திகர் பட்டணத்தில் இருந்து வந்தார். இதை கவனிங்க, இத்தனை ஆண்டுகளும் லோத் ஆபிரகாமுடைய அண்டகையாருக்குள்ள இருக்கிறார். ஆபிரகாமுடைய லீடிங்களுக்குள்ள அவருடைய வடத்தின் கீழே லோத் இருக்கிறார். ஆபிரகாம் எங்க கூடாரம் போடுறாரோ அங்கு இவரும் கூடாரம் போடுவார். ஆபிரகாம் எங்கு தங்கியிருக்கிறானோ அங்கு இவனும் தங்குவான். ஆபிரகாம் எப்பொழுது கிளம்புவானோ அப்பொழுது இவனும் கிளம்புவான். ஆபிரகாமுக்கு பின்னாலே இவர் போய்கொண்டிருந்தார். ஆனால் ஒரு டைம் வந்தது, ஒரு நேரம் வந்தது, அவர்கள் ரெண்டு பேரும் பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ரெண்டு பேருக்கும் இருந்த மந்தைகள் பெருகினபடியா, ரெண்டு பேரும் மந்தை மேற்பிற்கும் இடையிலே மேற்பர்களுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்பட்ட போது, அந்த பிரச்சனையை ஆபிரகாம் எவ்வளவு ஞானமாக கையாண்டிருக்கார் என்பது அடுத்த காரியம். பிரச்சனை வந்தபோது ஆபிரகாம் டைரக்டாக லோட்டை கூப்பிட்டு சொல்லுறாரு, யுவா நீ வலதுபுறம் போன நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போன நான் வலதுபுறம் போறேன். நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், ஏனென்றால் நாம் சகோதரர். எப்படி வாக்குவாதம் சண்டையை பிறப்பிக்கும், அது தேவனுக்கு விரோதமாக. ஆகவே எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம், ஏனென்றால் நாம் சகோதரர். நீ வலது பக்கம் போன நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போன நான் வலது பக்கம் போறேன். நீ முதலாவது தெரிந்து கொள். எனக்கு அறிமானவர்களே, ஆபிரகாம் இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டிருக்கிறார் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். லிசன் டு மீ ப்ளீஸ் க்ளோஸ். நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். Nobody can say I have no any problem. ஒருவரும் சொல்ல முடியாது இந்த வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லு. நாம் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. நாம் விரும்பினமோ விரும்பலையோ பல பிரச்சனைகளை அவ்வப்போது நாம் சந்திக்கிறோம். பல பிரச்சனைகளை இன்றும் நாம் உழண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதுதான் முக்கியம். பிரச்சனை இருக்கிறது உண்மை. How you are going to approach the problem? That is the thing. That is the reality. பிரச்சனை இருக்கிறது உண்மை. என்ன கவனிங்க, பிரச்சனை இருக்கிறது உண்மை. ஆனா அந்த பிரச்சனை எப்படி நீ கையாள போகிறாய் என்பதை பொறுத்துதான் தீர்வு இருக்கு. தீர்வு இருக்கு. இன்னைக்கு ரெண்டு நாடுகளுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டால் என்ன செய்கிறார்கள், பேச்சுவார்த்தைன்னு வருவார். பிரச்சனை எப்படி கையாளுகிறார்? நான் சில நேரத்தில் யோசித்து பார்க்கிறது உண்டு. நாடுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையே பேச்சுவார்த்தை மூலமாக பேசி தீர்க்கிறார்கள் என்றால், ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாதா என்ன? உலகத்தில் இருக்கணும்னு விடு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் பேசி தீர்க்க முடியாதா? அப்ப பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனா நாம் எப்படி பிரச்சனையை கையாள போகிறோம், எப்படி அதை நாம் அணுகப் போகிறோம் என்பதே நாம் ஆவிக்குரியர்கள் என்பதை நிரூபிக்கிறது. உலகத்தில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை இருக்குதான், ஆனால் அவன் அந்த பிரச்சனையை கையாளுற விதம், அணுகிற விதம் வித்தியாசம். ஆனா தேவ பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை அணுகிறது, அவைகளை தீர்வு காண்ற விதம் வித்தியாசம். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஆவிக்குரியவர்கள். அவங்க ஆபிரகாம் அதை ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக அவன் ஞானமாக கச்சிதமாக அதை கையாண்டான். ரெண்டு பேருடைய மேற்பருக்கும் பிரச்சனை வந்தபோது அவர் டைரக்டாக லோத்தோடு பேசி அவர் சொன்னார், அவர் ரெண்டு பேரும் சகோதரப்பா, நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நான் விட்டுக் கொடுக்கிறேன். நீ முதலாவது எந்த பக்கம் வேணுமோ நீ தெரிஞ்சுக்கோ, வலது பக்கம் நீ போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது போறேன். நமக்கு சண்டை வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், நீ தெரிந்துகொள். முதலாவது நீ தெரிந்தவன் சொல்லி அந்த தெரிந்திருப்பின் முதல் பகுதியை அவன் லோத்துக்கு விடுகிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு ஏற்ற விதமாய் ஆவிக்குரியவர்களாய் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாம் முயற்சியோம். ரெண்டு ரட்சிக்கப்பட்ட ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரலாம், மட்டுமல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரலாம். இட்ஸ் ட்ரூ ட்ரூ. ஆனா நாம் எப்படி அதை கையாளுறோம், எப்படி அதை நாம் ரிசால்வ் பண்றோம், அங்கேதான் நம்முடைய ஆவிக்குரிய தன்மை மறுகூட்டப்படுது. பாரு, ஆபிரகாம் தேவனுடைய மனுஷன் ஆயிட்டது. ஆகவே தேவனுக்கு பிரியமாக அந்த பிரச்சனை கையாள சொல்லி நாம் பார்க்கிறோம். போகட்டும். இப்பொழுது ஆபிரகாம் இப்படி சொன்ன உடனே லோத்து முதல் தடவையாக அவர் தன் சுயாதீனத்தை வைத்து தன் எந்த பக்கம் போறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு வருகிறது. வேளையிலே லோத்து நான் எந்த பக்கம் போறது என்பதை அவன் நிதானிக்கிறான். ஆகவே அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் போனா நான் நலமாக வாழலாம், பலமாக ஜீவிக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஓஹோ, சமனான பூமி, நீர்வளம் பொருந்தி இருக்குது. அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருக்கிறது. சோ அந்த இடத்தை நான் தெரிந்து கொள்வேன். அதுதான் எனக்கு எனக்கு வாழ்றதுக்கு பொருத்தமான இடம், வசதியான இடம், பலமாக வாழறதுக்கு ஏற்ற இடம் என்று சொல்லி ஆபிரகாம் தெரிந்து கொண்ட இடம் எது தெரியுமா? சோதோம் குமரா. இந்த சோதோம் குமராவை தான் ஆண்டவர் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் இறக்கி அதை அழித்தார். கொஞ்ச காலத்துக்கு முதல் விஞ்ஞானிகள் பலஸ்தீனாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவர்கள் ஆராய்ச்சி செய்த போது அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார்கள். இந்த இடத்திலே ஆதி நாட்களிலே, பூர்வ நாட்களிலே ஒரு பட்டணம் இருந்திருக்கிறது என்றும், இந்த பட்டணம் அக்னினாலே அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் காணப்படுறதுன்னு சொல்லியும் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். லோத்து தெரிந்து கொண்ட இடம் எது? சோதோம் குமரா. ஏன் அவங்க அவன் தெரிந்து கொண்டான்? தான் வாழ்வதற்கு வசதியான இடம். ஏனென்றால் ஏராளமான ஆடு மாடுகள் இருக்குது. ஆகவே எனக்கு பொருத்தமான இடம் அதுதான் சொல்லி அவன் தெரிந்து கொண்டான். என கரிமானவர்களே, லோத்து செய்த முதல் தெரிந்தெடுப்பு தவறா போயிடுச்சு, பொழைஞ்சு போச்சு. அவன் என்னத்தை கண்ணோக்கி பார்த்தான்? ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடத்தை பார்த்தான். தான் இந்த பூமியிலே வசதியாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பார்த்தால், இந்த பூமிக்குரிய காரியங்களை தன் மனதில் வைத்து அவன் பார்த்த பார்வையினால் அவன் தெரிந்து கொண்ட இடம் சோதோம் குமரா. சோதோம் குமரா என்றால் என்ன? தேவனாலே அருவறுக்கப்பட்ட இடம், தேவனாலே வெறுக்கப்பட்ட இடம். பாவிகளும் தேவனுக்கு விரோதமான துகள்களும் வாழ்ந்து தேவனுக்கு விரோதமாக தொடர்ச்சியாக பாவங்களை செய்து குவித்துக் கொண்ட இடம் சோதோம் குமரா. ஆகவே லோத்து அந்த இடத்தை தெரிந்து கொண்டது அவருடைய வாழ்விலே அவன் செய்த பெரிய தவறா போயிடுச்சு. அவன் செய்த தெரிந்தெடுப்பினால் ஏற்பட்ட தவறு நான் சொல்ல கவனிங்க, அவனை மாத்திரமல்ல அவன் சந்ததியையும் பாதிச்சு. அதை கவனிங்க, அந்த இடத்துல லோத்து செய்த தவறு, அவன் செய்த தவறான தேர்ந்தெடுப்பு அவனை மாத்திரமல்ல அவன் குடும்பத்தையும் அவன் சந்ததியையும் பாதித்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக என்ன நடந்தது. இவன் சோதோம் குமராவிலே இருந்தபடியால் ஆண்டவர் அதை அழிக்கும் போது, ஆபிரகாம் நிமித்தம் லோத்துக்கு தயவு கிடைத்தபடியால் அவனை சீக்கிரமாக லோத்தையும் மனைவியையும் பிள்ளைகளையும் அப்புறப்படுத்துகிறார். சூரியன் உதிக்கும் போது சோதோம் குமரா அக்னியினாலும் கந்தத்தினாலும் அழிக்க வேண்டும். ஆனால் லோத்து அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு அவன் தாமதித்துக் கொண்டிருந்த போது தூதர்கள் அவனை வலவந்தமாக சீக்கிரமாக இழுத்துக் கொண்டு வெளியிலே ஓட சொல்லி விடுகிறார். அப்படி ஓட சொல்லி விட போது, ஓடிக்கொண்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பின்னிட்டு திரும்பி பார்க்காத, இந்த சம பூமியிலே நிற்காத, உன் ஜீவன் தப்ப, ஓடி போய், பிகாஸ் இட் இஸ் டூ லேட். என்ன தேவன் சில கட்டளைகளை கொடுத்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்தார். ஆனால் அந்த பரிதாபம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பின்னிட்டு திரும்பி பார்க்காதே என்று சொல்லி சொல்லி அனுப்பின போதும், லோத்தின் மனைவி ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவள் நின்று பின்னுக்கு திரும்பி பார்த்தாள். ஏன் திரும்பி பார்த்தாள்? ஒருவேளை ஆண்டவர் சொன்னது போல சோதோம் குமராவை அழிக்காமல் விட்டால் நான் திரும்ப போய் அந்த இடத்துல இருந்துடலாம். பாருங்க, இதை நான் கட்டின வீடு, இப்படிப்பட்ட பெரிய பங்களா, நான் சேர்த்த சொத்துக்கள், தோட்டம், துறவு, ஆடு மாடு, கோடு, புளி, பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட சொல்றாரு. இவ்வளவு காலமா, இத்தனை வருஷமாக சேர்த்த ஆடு மாடுகள், பொருள் பண்டம் எல்லாவற்றையும் விட்டுட்டு எடுத்த எடுப்புல ஆண்டவர் எங்களை ஓட சொல்றாரு. ஆண்டவர், இது என்ன? ஏனென்றால் அவருடைய இருதயம் இந்த பூமி கடுத்த காரியங்களில் லயித்திருந்திருக்கு. ஆகவேதான் அவள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவள் திரும்பி பார்த்தாள். ஆண்டவர் சொன்னது போல சோதகுமாரை அழித்து விட்டாரா என்பதை அவள் திரும்பி பார்த்தபோது தேவன் சொன்னபடியே அந்த இடத்துல அவள் உப்பு தூணானாள். இதனால் என்ன நடந்தது? லோத்தின் சொந்த குமாரத்திகள், அவருடைய வாழ்விலே அவள் தகப்பனோடு அவர்கள் நடந்த முறைகேடினாள். அருவறுப்பான ரெண்டு சந்ததி ஒருவாய்ச்சி. பத்து தலைமுறைக்கும் அம்மோன் புத்திரரும் மோவான் புத்திரரும் என் சந்ததிக்கு, என் சந்நிதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். எங்க நடந்திருக்கிறது? அவன் செய்த தெரிந்தெடுப்பு பிழைத்தபடியால் அவனை மாத்திரமில்ல, அவன் குடும்பத்திலே அவன் பிள்ளைகள், அவன் சந்ததியையும் பாதித்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாரு. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்கிற தெரிந்தெடுப்புகளை குறித்து கவனமா இருக்கும். ஏனென்றால் ஒருவேளை நீங்க செய்கிற தெரிந்தெடுப்புகள் உங்களை மாத்திரமல்ல உங்களுடைய சந்ததியையும் அதை பாதிக்கும் என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே ஆவிக்குரியவர்களாக நீங்கள், தேவ பிள்ளைகளாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்தெடுப்புகளை செய்யும் போது ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தேவ நோக்கத்தோடு தேவ சித்தத்தோடு நீங்க தெரிந்து செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லது போனால் நாம் தவறாக செய்கிற தெரிந்தெடுப்புகளினால் ஏற்படுகிற விளைவுகள், பாதிப்புகளுக்கு தேவன் காரணர் அல்ல. ஆண்டவர் இயேசுவோடு திரள் கூட்ட ஜனங்கள் இருந்தார். ஆனால் அதுல 70 பேரை ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்டார். ஒரு கட்டம் வந்தபோது அதிலும் 12 பேரை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை வந்தது. அந்த 12 பேரையும் இயேசு கிறிஸ்து தெரிவு செய்வதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் தெரியுமா? 12 பேரையும் தெரிவு செய்யறதுக்கு முதல் ஒரு மலையில த ஹோல் நைட், இரவு முழுவதும் இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபித்திருக்கிறார். இரவு முழுவதும் மலையில பிதாவோடு இருந்து பேசி ஜெபித்து காலை மலையில் இருந்து கீழே இறங்கி வந்து அவர் செய்த முதலாவது வேலை என்ன? 12 பேரை இயேசு கிறிஸ்து தெரிவு செய்கிறார். சீத பட்ட நம்முடைய வாழ்விலே நாம் செய்கிற தெரிந்தெடுப்புகளை நாம் தேவ வழித்தலோடு, செபத்தோடு, தேவ வசனத்தின் வெளிச்சத்தோடு நாம் தெரிவு செய்கிறது நல்லது. மாறாக லோத்தை போல இந்த பூமிக்குரிய சிந்தையோடு, இந்த பூமியில நான் வசதியாக வாழ்ந்தால் போதும், இந்த உலகத்தில் நான் விரும்புகிறபடி வாழ்ந்தால் போதும் என்கின்ற மாமிச சிந்தியோடு, மாமிச விருப்பத்தோடு நாம் தெரிவு செய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிவு செய்வுகளை நாம் செய்வோமாக இருந்தால் அதனால வார பாதிப்புகளுக்கு நாம் முகம் கொடுக்க முடியாமல். ஆகவே நான் உங்களுக்கு இப்பொழுதே தீர்க்கமாக சொல்லுகிறேன், எதிர்காலத்திலே நீங்கள் செய்ய போற தெரிந்தெடுப்புகளை குறித்து கவனமாக இருங்க. இருக்கிற இடங்களை விட்டு விட்டு திரி திரி நின்று நாம் ஓடக்கூட, தேவ வழித்தலோடு நாம் மூவ் பண்ணணும், தேவ நோக்கத்தோடு நாம் இணைந்து கொள்ளும், சேர்ந்து கொள்ளுவோம். எனக்கு அறிமானுக்குள்ளே ஒரே ஒரு வாழ்வு, அது சீக்கிரமாக கடந்து போகும். இந்த பூமியில நாம் நீடித்து நிலைத்திருக்க போறது அல்ல. ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்களையே மனதில் வச்சு தெரிவு செய்திகளை செய்யாது. தேவ பாதத்தில் அமர்ந்திரு, ஜெபித்திரு, தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள். தேவ வசனத்தின் வெளிச்சத்தில் சீதைக்கு பா, நீ செய்கிற தெரிந்தெடுப்பு சரிதானா? அது தேவனுக்கு ஏற்றதானா? ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் இது. இது கடைசி காலம் அல்லவா? இது கொடிய நாட்கள் அல்லவா? நிற்கிறோம் என்கிறவர்கள் விழுந்து போகாதபடி சரியான தெரிந்தெடுப்புகளை செய்ய வேண்டியது உங்களுடைய, என்னுடைய பொறுப்பு. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தெரிந்தெடுப்புகளை செய்யும் போது இந்த பூமிக்குரிய கண்ணோட்டத்தோடு மாத்திரம் செய்யாது. நீங்க ஆவிக்குரிய தேவோட பிள்ளைகள் தேவ ஆவியோட உங்களுக்கு வாசமா இருக்க. ஆகவே இந்த உலகத்திலே எதிர்காலத்தில் நீங்க செய்ய போற தெரிந்தெடுப்புகள் இந்த பூமிக்குரிய நோக்கத்தோடு மட்டும் அவைகளை தெரிவு செய்வீர்களா இருந்தால் நீங்கள் பூமிக்குரியவர்களாகவே இருப்பீங்க. பரலோகத்துக்குரியவர்கள் சொன்னால் எப்பொழுதும் தேவராட்சியத்துக்கு ஏற்ற தேவ நோக்கங்களோடு நாம் தெரிவு செய்வீர்களை நாம் செய்வோமாக இருந்தால் தேவனுடைய கரம் அதில் இருக்கும். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே லோத்து செய்த முதலாவது தெரிந்தெடுப்பு தோல்வியாக போனபடியால் அது அவனே மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியையும் பாதித்ததை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதுபோல உங்களுடைய வாழ்விலும் எதிர்காலத்தில் நீங்க செய்ய போற தெரிந்தெடுப்புகளை குறித்து கவனமாக இருங்க, கவனமா இருங்க. என்ன ஒரு வழி அது உங்களை மட்டுமல்ல உடைய சந்ததியையும் பாதிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்யற தெரிந்தெடுப்புகளை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம், கவனமா இருப்போம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமூட்டாரு. சரி, இன்னொரு செய்த தெரிந்தெடுப்பை நான் குறித்து நாம் பார்க்க போறோம். எபிரேயர் 11 அதிகாரத்துக்கு வாருங்க சீக்கிரமா. எபிரேயர் 11 அதிகாரத்துல 24-25 படிங்க. 24-25 வாசி.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்த்திலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவித்ததையே தெரிந்து கொண்டு
இங்கே மோசே குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் செய்த சரியான தெரிந்தெடுப்பு மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கான் பாரு. மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான். அன்றைக்கு அவன் செய்த சரியான தெரிந்தெடுப்பு தேவனுடைய ஜனங்களை நடத்துற ஒரு பெரிய பாக்கியத்தை அவன் பெற்றான். மோசேயின் வாழ்க்கையிலும் ஒரு கட்டம் வந்தது. என்னை கவனிங்க, இவருடைய வாழ்விலும் ஒரு கட்டம் வந்தது, ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன? எகிப்து தேசத்தின் இன்பங்களை அனுபவிக்கிறதா அல்லது தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறதா? அந்த நாட்களிலே எகிப்து தான் பெரிய வல்லரசாக இருந்திருக்கு, நாகரிகம் மிக்க ஒரு தேசமாக இருந்திருக்கு. அந்த தேசத்தில் சுகபோகங்களை அனுபவிக்கிறதா அல்லது தேவஜனத்தோடு துன்பத்தை அனுபவிக்கிறதா? அரண்மனையிலே பார்வோட குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தன் ஜனத்தோடு துன்பம் அனுபவிக்கிறதை அவன் தெரிந்து கொண்டான். நீ கொஞ்சம் யோசிங்க, யாராவது துன்பத்தை தெரிந்து கொள்வார்களா? இன்பத்தை தெரிந்து கொள்வது நாம் எங்கும் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம், பரவலா எங்க பார்த்தாலும் எனக்கு நான் இன்பமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுவே இது. ஆனா இவருடைய தெரிந்தெடுப்பு முற்றிலும் வித்தியாசம். என்ன? எட்டு தேசத்தின் சுகபோகங்களை, அரண்மனை ஜீவியத்தை, பார்வோடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதையெல்லாம் பொறுத்து தன் ஜனங்களோடு, தேவ ஜனங்களோடு, தேவ மக்களோடு பால் அனுபவிக்கிறதுக்கு, துன்பம் அனுபவிக்கிறதுக்கு அவன் தெரிந்து கொண்டான் என்று சொல்லப்படுகிறான். ஒருவேளை உலகத்தின் கண்களிலே இது முட்டாள்தனம் போல தோன்றலாம். ஆனா இன்றைக்கு இந்த தேவ மனிதனை பார்த்து யாராவது அப்படி சொல்ல முடியுமா? அன்றைக்கு அவன் செய்த சரியான தெரிந்தெடுப்பு இன்றைக்கும் அவன் மறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறான். என்ன கருமானவர்களே, 40 ஆண்டுகளாக வனாந்திரத்தில் இந்த தேவ மனிதன் மூலமாக தேவன் செய்த அற்புதங்களை நாம் வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு புல்லரிக்குது. பாருங்க, தேவனோடு அவன் முகமுகமாக பேசியிருக்கிறான். மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியில மத்தியஸ்தராக அவன் நின்றிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தம் வைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அவன் பெற்றிருக்கிறான். சீனாய் மலையிலே தேவன் இறங்கி வந்தபோது அந்த இடம் முழுவதும் அதிர்ந்த போது, அக்னி மலையிலே பட்டி எரிந்த போது அந்த இடம் முழுவதும் அதிர்ந்த போது, அந்த இடம் முழுவதும் ஒரே புகைக்காடாக இருந்த போது, மலையின் அடிவாரத்தில் நின்று இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஆகவே மோசே பார்த்து சொன்னார்கள், மோசே நீர் ஆண்டவரிடத்தில் போய் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு வந்தீங்க சொல்லும், தேவனோடு பேச வேண்டாம், நாங்கள் பயப்படுகிறோம் சொல்லி அவங்க சொன்னார்கள். எனக்கு அறிமானவர்களே, தேவன் மோசே மூலமாக தன்னுடைய நியாய பிரமாணங்களை எழுதி ஜனங்களிடத்திலே ஹேண்ட் ஓபன்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என்ன கருமானவர்களே, 40 ஆண்டுகள் தேவ ஜனத்தை நடத்துகிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை அவன் பெற்றான் சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் செய்த சரியான தெரிந்தெடுப்பு. நம்முடைய வாழ்விலும் பல கட்டங்கள் வரலாம். ஹலோ. நம்முடைய வாழ்விலும் பல சந்தர்ப்பங்கள் வரலாம். அனுத்தியமான பாவ சந்தோஷங்களா ஆண்டவரோடு வாழுகிற பரிசுத்த ஜீவியமா? எதை நீ தெரிந்து கொள்ள போற? தேவஸ் ஜங் மேன் ஒரு வாலிபன் இருந்தான். அவருடைய பேர் யோசு. அவனுடைய வாழ்விலும் ஒரு கட்டம் வந்தது. அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதா அல்லது ஆண்டவருக்கென்று பக்தி வைராக்கியம் காட்டுறதா? வீட்டில் ஒருத்தரும் காரியம் எல்லாம் பாவத்துக்கு சாதகமாக இருக்கு. அவன் பாவத்தை தெரிந்து கொள்ள தேவனுக்காக அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்தபடியா அந்தரங்கத்திலும் தேவனனை பார்க்கிறார் என்கின்ற உறுதியான ஒரு பக்தி ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தபடியா தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து எப்படி என்று சொல்லி அந்த இடத்தையே விட்டு ஓடினான் சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அறிமான தேவ ஜனமே, நான் ஒரு ரகசியம் கூட சொல்றேன் கேளுங்க. தேவனே தேவனே சிற்சில நேரங்களில் நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்களை அனுமதிப்பார் அனுமதிப்பார் அனுமதிப்பார். இப்ப நான் வேதத்தை திறந்து நாம் பார்க்கும் போது இந்த வழியாக இந்த நெடுஞ்சாலை வழியாக போன பல பரிசுத்தவான்களை நாம் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீ எதை தெரிந்து கொள்ள போற? இந்த உலகத்தின் பாவ சந்தோஷங்களை தெரிந்து கொள்ள போறாயா அல்லது தேவனோடு ஒரு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க போறாயா? நீ தெரிந்து கொள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ரெண்டுக்கும் நடுவில் இருந்து காணம் கூடாது. அது மிகவும் பரிதாபமான ஒரு காரியம். எதன் சொல்றது, அனலாக இருந்தால் நலம் அல்லது குளிராகவே இரு. இது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான இந்த ரெண்டு கெட்ட நிலைமையில இருக்கிறது போல ஒரு பரிதாபமான நிலைமை ஒண்ணுமில்லை. அனலாகிரு அல்லது குளிராகி ரெண்டு கெட்டது இருக்கிறது பரிதாபமான வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். யாருக்கு சொல்றாரு? சபையில் இருந்த திருச்சபையில் இருந்த தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு, ரெண்டும் கெட்ட நிலை இருக்காது வெதுவெதுப்பான நிலையில இருந்த நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்றார். அதை 24, 20, 11, 24, 25 நீங்க வாஜி பாத்தீங்கன்னா சொல்லப்படுறது அனுத்தியமான பாவ சந்தோஷம் அப்படி இருக்குல்ல, பாவ சந்தோஷம். அப்படியானால் எனக்கு அவனிங்க பாவத்திலும் ஒரு சந்தோஷம் வருகிறீங்க. ஆனா அந்த சந்தோஷம் ஒரு சொற்ப நேரம் மட்டுமல்ல, அந்த சொற்ப நேர பாவ சந்தோஷம் உன்னை மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறது என்பதை நீ மறந்துடாத. நான் பார்த்திருக்கிறேன், நம்ம நாட்டில் சில நல்லா குடிப்பான், குடி 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 என்று குடிச்சிட்டு அவங்க வாயிலிருந்து வரும் கவிகள் அந்த மாதிரி பாட்டு அது வேறு. ஆனா உள்ள இருக்கிற போதை குறைய 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 பாட்டெல்லாம் குறைஞ்சி அந்த போதை அடங்கின விற்பாடு அவன் சுயநினைவு வரும்போது ஏற்கனவே அவனுக்கு இருந்த துக்கத்தில் பார்க்க டபுள் மடங்காக வந்திருக்கும். இந்த என்ன சொல்றது, ட்ரக்ஸ் போதை வஸ்து அடிக்கிறாங்க பாரு, ஏத்துறாங்க சொல்லுறார்கள். அந்த போதை வஸ்து ஏத்தினால் ஐ மீன் உள்ளே போனா கொஞ்ச நேரத்துக்கு அவர்கள் தமிழ் சொல்லப்போ அந்தரத்தில் மறக்கிறது போல இருக்குமா? ஆனால் அந்த 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 ஸ்ட்ரென்த் அந்த பலம் அந்த பொதுமத்துடைய அந்த பலம் குறைய 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 திரும்ப அவர்களுக்குள்ளே வார அந்த மனவேதனை சொல்ல முடியாது. பாவம் செய்கிறது போல இனிக்கிறது போல இருக்கும். ஆனால் அதன் முடிவோ மரணம் என்பதை மறந்துட மறந்து. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், பாவ வாழ்க்கையோடு விளையாடாது. அது பாப போல உன்னை தீண்டும், முடிவிலே உன்னை நரகத்திலே தள்ளும். ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டுடு, அதை தொடராதே, அதை தொடாதே. நம்முடைய வாழ்வில் பல கட்டங்கள் அப்படி வரலாம். பாவமா பரிசுத்த வாழ்வா, பரலோகமா நரகமா, வாழ்வா சாவா, தப்படி வாழ்வில் பல கட்டங்கள் வரத்தான் செய்யும். நீ எதை தெரிந்து கொள்ள போற? இந்த இந்த உலகத்தின் அற்ப சொற்ப காரியங்களுக்காக அடுத்தியமான சந்தோஷத்தை அனுபவித்து தேவனுடைய வருடத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை தேவ சமூகத்தை இழக்கப் போகிறாயா, அல்லது ஆண்டவருக்கென்று வைராக்கியம் காட்டி பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொண்டு பாவத்துக்கு எதிர்த்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க போகிறாயா? நீ தெரிந்து கொள். நம்முடைய நான் முதல் சொன்னது போல நம்முடைய சுயாதீனத்தை நாம் தவறாக பயன்படுத்திடக்கூடாது. நம்மளை பொம்மை போல ஆண்டவர் வச்சிருக்கல. நமக்கு சிந்தித்து தெரிவு செய்யறதுக்கு முடிவு செய்யறதுக்குரிய அந்த வில் பவர் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கு. ஆகவே நாம் எதை தெரிவு செய்ய போறோம்? மோசே நமக்கு எல்லாம் ஒரு சவாலாக காணப்படும். நம்முடைய வாழ்விலும் எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாவத்தை தெரிந்து கொள்ளார், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை தெரிந்து கொள்ளார், நித்தியமானவர்களை தேடு, முடிவில்லாத ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்களை தேடு, தேவனுக்கு என்று பக்தி வாராஜ்யம் பாராட்டு, பரிசுத்த ஜீவியத்தில் வளருவதற்கு பெறுவதற்கு முயற்சி செய், பாவத்துக்கு வளைந்து கொடுக்க, அது முடிவிலே உன்னை பாதாளம் கொண்டே சேரும். அவன் செய்த சரியான தெரிந்தெடுப்பினால் மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான். இன்னொரு நபரை குறித்து நாம் பார்ப்போமே சீக்கிரமா. என்ன திருப்பி கொடுத்த லூக்கா 10 எல்லாரும் பாருங்க, லூக்கா 10 கடைசி 2 வசனங்களை படி, 41-42.
இயேசு அவருக்கு பிறவி உத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
சரி, இங்கேயும் ஒரு தெரிந்தெடுப்பு வருது. 2 சிஸ்டர்ஸ், 2 சகோதரி, ஒரு தெரிந்தெடுப்பு. என்ன நடக்குது? ஆண்டவர் அந்த வீட்டில் இருக்கிறார். மாட்டாளோ பற்பல வேலைகளை செய்து, இயேசு வீட்டை வந்துட்டார் பாருங்க, அவர் ஒழுங்க கவனிக்கும். கிச்சனுக்கு நின்றாலோ என்ன செய்தாலோ, எதற்காக இயேசு வீட்டை வந்துட்டார் விருந்தினார். மிகுந்த அழுகுகளால் அவள் சோர்வுற்று சலிப்புற்று தன் சகோதரி மேலே எரிச்சல் அடைந்து அதை வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவருக்கு முன்பாக போட்டார். ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? என் சகோதரிக்கு சொல்லுங்க, எனக்கு ஹெல்ப் பண்றது. ஏனென்றா மாட்டாள் தன்ற நினைவில் என்ன நினைக்கிறாள், தான் சிந்திக்கிறது சரி, தான் செய்யறதுதான் சரி, தன் சகோதரி செய்யறது பிழை என்று தன் அவருடைய நினைவில் அதுதான் இருக்குது. என்ன தெரியுமா, இயேசு வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்கிறார், அவரை கவனிக்கிறதுக்கு அவரை உபசரிக்கிறதுக்கு ஏற்ற காரியங்களை செய்யறது விட்டுட்டு போய் என் சகோதரி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆவண்டு அவர் சொல்றதை கேட்டு இருக்கிறாரு. நானும் தனியே நின்று எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். இதை குறித்து இயேசுக்கு கவலை இல்லை, அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு, என் சகோதரியும் கேட்டுட்டு இருக்கிறார், இதை குறித்து இயேசுக்கு கவலை இல்லை. ஆண்டவரே, நான் இவ்வளவு வேலைகளை தனியே செய்கிறேன், ஆனால் உமக்கு இதை குறித்து கவலை இல்லையா? என் சிஸ்டருக்கு சொல்லுங்க, அவ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. அதாவது மாத்தாளுடைய எண்ணம் என்ன, தான் செய்யறது சரி, நான் இந்த வேலையிலே இப்படி அலுவலாக இருக்கிறது சரி. அதே நேரத்தில் மரியாள் தன் சகோதரி சேர்ந்து பிழை என்ன, ஆண்டவர் இயேசுவும் பாதத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது, அது பிழை என்று அவருடைய எண்ணத்தில் இருக்கிறது. என்ன கவனிங்க, இப்படிதான் சில நேரங்களில் நாமும் சில காரியங்களை நம்ம பார்வைக்கு நம்முடைய எண்ணங்களுக்கு சரியானதாக நாம் நிதானித்துக் கொள்றோம், எண்ணிக்கொள்றோம். அவர் செய்யறது பிழை, இவர் செய்யறது பிழை, அது பிழை, இது பிழை, நான் செய்வது சரி, அப்படி என்று நமக்குள்ள நாம நினைத்துக் கொண்டு இருக்கிறதாலதான் சில சிக்கல்கள் ஏற்படும். இப்ப அந்த காரியத்தை வந்து இயேசுடத்துல கொண்டு வரும் போது ஆண்டவர் இயேசு அதை எப்படி அதை கையாள்றார் பாருங்க. ஆண்டவர் இயேசு மாத்தாளை பார்த்து கடிந்து கொண்டார். என்ன சொன்னா தெரியுமா, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறது மட்டுமில்ல, கலங்குகிறாய், தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இப்படி நான் நினைக்கிறேன், இப்படி சொன்ன உடனே மாத்தாளுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. அப்படியானால் என் நினைவுகள் தவறா? நான் இந்த நேரத்தில் இப்படி அலுவலாக இருந்தது பிள்ளையா? இயேசுவே, நீர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், உம்மை கவனிக்கிறதுக்காக நான் இத்தனை வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படியான நான் செய்து கொண்டிருக்கிற வேலை தவறா? மரியாள் என் சகோதரியுடைய பாதத்தில் உட்கார்ந்து நீ சொல்றதை கேட்க அவள் செய்யறதுதான் சரியா? இப்ப இயேசு மார்த்தாளை கடிந்து கொண்டார், அதே நேரத்தில் மரியாளை இயேசு மெச்சிக் கொண்டார், பாராட்டினார். ஏன்? மரியாள் செய்த தேர்ந்தெடுப்பு அது சரியானதாக இருந்தபடியால், அது தேவனை கேட்டதாக இருந்தபடியால், அது ஆவி கேட்டபடியால், ஆவிக்குரியதுக்கு ஆவிக்குரியதாக இருந்தபடியால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியாளை பாராட்டினார், மெச்சிக் கொண்டார். அதே நேரத்தில் மார்த்தாளை இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார் சொல்லி நான் பார்த்தேன். இப்ப என்ன கவனி, இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. இப்ப இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, வந்த விருந்தினரை கவனிக்கிறதுக்கு மாத்தாள் அலுவல் பார்த்தது தவறா? அதே நேரத்தில் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனிக்காமல் தான் மாத்திரம் இயேசுவும் பார்த்து போகிருந்து ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தது சரியா? ரெண்டு கேள்வி நமக்குள்ள வருது. ரைட், சரியான கேள்வி தான் சொல்ற கேளுங்க. விடை தெளிவு, பதில் தெளிவு. இயேசு மரியாள் செய்தது சரி என்று பாராட்டும். ஆனால் இதுக்குள்ள நமக்கு கேள்விகள் இருக்கிற, வந்திருக்கிற இயேசுவை கவனிக்கிறதுக்காக அவள் செய்தது தப்பான்னு சொல்லி இப்ப என்ன கவனிங்க. இதுல நாம் எல்லாரும் நிதானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஹலோ, நாம் எல்லோரும் இதுல நாம் சரியாக நிதானிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியம் என்ன தெரியுமா? இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய, கை கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் இதுக்கு இருக்குது. அதுதான் சொல்ல போற கவனி. வேலை நேரத்தை தொழுகை நேரமாக மாத்தாது. இந்த மீட்டை தேவனோடு இருக்கிற நேரத்தை வேலை நேரமாக மாத்தாது. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலையை செய், தேவ பாதத்தில் அமர வேண்டிய நேரத்தில் தேவ பாதத்தில் அமர்ந்து. Because soul is a problem. இப்ப இயேசு வீட்டை வந்திருக்கிறாரு, அவர் சொல்ற வார்த்தையை கவனித்து கேட்கிறது தான் முதல்ல ஆண்டவருக்கு தேவையாக இருக்கு. மரியா மாட்டா செய்த ஊழியம் இரண்டாவது, முறைகளை மாற்றினால் வருகிறது முரண்பாடு. பாருங்க, எதற்கு நாம் முதலிடம் கொடுக்கணுமோ அதற்கு நாம முதலிடம் கொடுக்கணும், எதற்கு நாம முன்னுரிமை கொடுக்கணுமோ அதற்கு நாம் முன்னுரிமை. இல்லாவிட்டால் பிரச்சனைகள் வாரத்தை தவிர்க்க முடியாது. மாட்டா செய்தது தேவையான காரியம்தான், ஆனால் அந்த நேரத்தில் அவள் அமர்ந்திருக்க வேண்டிய நேரம், ஆண்டவர் இயேசு பேசுகிறார், அமர்ந்திருந்து அவள் கேட்க வேண்டிய நேரத்தை மிஸ் பண்ணிட்டு அவள் அலுவல் செய்யறதில் இருக்கிறதை இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார். அதே நேரத்தில் இயேசு வீட்டில் இருந்தாலும் அலுவல் செய்யறது நிறுத்தி அவர் பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்த மரியாளை இயேசு கிறிஸ்து பாராட்டுகிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனை தொழுது கொள்ளுகிற நேரத்தை, ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தை ஊழிய நேரமாக மாற்றாதே. மாற்றாது. தேவனை தொழுது கொள்ளும் நேரத்தில் எதுவும் செய்யாதே. தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் எதுவும் செய்யாதே. உட்கார்ந்து நாம் கேட்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவர வார்த்தை நாம் கேட்கணும், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கணும், ஆராதனை நேரத்தில் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். அதை நாம் ஊழிய நேரமாக மாற்றுறது தேவனுக்கு பிரியமானது. நீங்க சேனல் செய்யுங்க, இட் இஸ் அப் டு யூ, பட் திஸ் இஸ் ட்ரூத் ஐ டெல் யூ பிலவ்ட். எது முக்கியம்? ஆண்டவர் பாதத்தில் நாம் உட்கார வேண்டிய நேரத்தில் எந்த அலுவல்களோ எந்த ஊழியமோ செய்யாது என்றது தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, இயேசு வீட்டில் இருக்கிற இயேசுவை கவனிக்கத்தான் மாத்தால் பற்பல வேதிகளில் ஈடுபடும். ஆனா இயேசு அதை அப்ரிசியேட் பண்ணல, அக்செப்ட் பண்ணல, அங்கீகரிக்கல. ஆனா அந்த நேரத்தில் தன் பாதத்தில் உட்கார்ந்து தான் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு மரியாதை மெச்சுறார். அப்ப எது முக்கியம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்தில் நாம் உட்கார்ந்து கேட்கணும். அது நாம் வேலை நேரமாகவோ ஊழிய நேரமாகவோ மாற்றுறது தேவனுக்கு பிரியமானதோ தேவனுக்கு ஏற்றதானதோ அல்ல, அல்ல, அல்ல. அவை ஆண்டவருடைய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். தேவ பாதத்தில் அமர வேண்டிய நேரத்தில் அமருங்க. நான் சொல்றேன் கேளுங்க, இன்றைய சில நவீன விசுவாசிகளுக்கு தேவ பாதத்தில் அமர முடியல், அமர தெரியல். ஏன்னா அவங்களுடைய ஆவி அங்கு மிக்கமாக அலையுது. பாருங்க, இருந்தாலும் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு இருந்தாலும் அவங்களுடைய ஆவி எங்கெல்லாமோ போய்கொண்டு இருக்குது. அந்த அங்க போக வேண்டியதுக்கு போகுது, இங்க இங்க போக வேண்டியதுக்கு போகுது, அதை செய்ய வேண்டியது செய்யுது, இதை செய்ய வேண்டியது செய்யுது. ஆகவே ஏதோ கடமை போன நாம ஆண்டோட பார்த்து ஜெபிக்கிறோம், ஆனா ஆவியோடு நாம் ஜெபிக்க முடியாம இருக்கு. பட் ஐ டெல் யூ பீப்புள், சின்சியரா நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவுடைய பாதத்தில் உட்காரும் போது உங்களுடைய ஆவிய அமர பணி தேவ பாதத்தில் அமர்ந்து ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்வது மாத்திரமில்லை, ஆவியோடு நாம் செபிக்க கற்றுக்கொள்ளவும் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய ஆவியில பேசுறதை நாம் அனுமானிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வளரும் பாருங்க, வளரும். அல்லது போனா நாம உட்கார்ந்து இருந்தாலும் நாம செய்ய போற காரியத்தை குறிச்சே நாம யோசிச்சு கொண்டிருப்போம். நம்ம ஆவி அங்க போகுது, இங்க போகுது, அவரை குறிச்சு அவர் அங்க போய் செய்யப்படுத்த யோசிக்குது, இங்க செய்யப்படுத்த யோசிக்குது. ஆகவே நம்முடைய ஜெபம் கருத்தில்லாததாக இருக்குது, பயனற்றதாக இருக்குது, தேவ சமூகத்தை உணரலாம இருக்குது. அதனுடைய பாத்தின முழங்கால் போட்டாலும் ஒரு வறண்ட ஒரு நிலைமை போல, ஒரு ட்ரையான ஒரு நிலைமை போல இருக்கிறது. காரணம் என்ன? நாம் நம்முடைய ஆவியை அமர பண்ணி தேவ சமூகத்திலே உட்கார்ந்து கருத்தாக தேவனுடைய முகத்தை தேர்ந்து நமக்கு முடியும். ஊழியம் முக்கியம். நான் ஒன்றை வலியுறுத்துறபடியால இன்னொன்றை நான் அசட்டு பண்றது அர்த்தம் இல்லை. எதுக்கு நாம முதலிடம் கொடுக்கணுமோ அதற்கு நாம முதலிடம் கொடுக்கணும். இதை சொல்லது போல சொல்லாவிட்டால் அது என்னுடைய தப்பு. சொந்த பிற்பாடு நீங்க சிறந்த அது உங்களை பொறுத்து. பட் ஐ ஸ்பீக் தி ட்ரூத், ஐ ஸ்பீக் தி ட்ரூத். தேவ பாதத்தில் அமர வேண்டிய நேரத்தில் அமர்ந்துரு, ஊழியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியத்தை செய். அது பிரயோஜனமாக இருக்கும், அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கும், அது நமக்கு நன்மையாக இருக்கும். சி எடுத்துக்காட்டு, ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் மரியாள், அவ சொல்ல 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 அப்படியே எடுத்து கேட்டே இருக்கிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். ஆண்டவருடைய பாதம் அவள் சொல்ற வார்த்தை அவளுக்கு எடுபடாத நல்ல பங்கு. ஆனா மாத்தாளோ அவளுக்குள்ள பற்பல வேலை செய்கிற எண்ணங்கள் இருந்தபடியால அவளுக்கு அமர்ந்திருக்க முடியும். எதை செய்யறது, அடுத்து எங்க போறது, எதை செய்யறது, அதை எப்படி செய்யறது, இதை எப்படி செய்யறது, அங்க எங்க போறது, அங்க எப்படி போறது, இங்க எப்படி போறது, இதை குறித்து அவள் யோசித்துக் கொண்டிருக்கிறாள். ஆண்டவுடைய பாதத்தை அமர்ந்திருக்க அவளால் முடியும். அப்படி நீங்க செய்வீங்களா இருந்தால், அப்படி நீங்க தொடர்ந்து செய்வீங்களா இருந்தால், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போக 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 பேசணுமே உங்களுடைய ஆவியில நீங்க அனர் இழந்து போடும், அனர் இழந்து போடும். ஆகவே நான் சொல்றது கவலை, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கட்டணம். Take a time to sit at the feet of Christ. ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்றதை நாம கேட்கணும், அதற்கு நாம் அமர்ந்திருக்கணும். ஓட வேண்டிய ஒரு நேரத்தில் ஓடணும், உட்கார வேண்டியதுல உட்காரணும். ரெண்டையும் நாம குழப்பணும் என்றால் நன்மை இருக்கு, நன்மை இருக்கு. ஆகவே மரியாள் சரியான தெரிந்தெடுப்பை செய்தார். ஆண்டவர் இயேசு டைரக்டாக அவளை பாராட்டு. நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால பாராட்டப்பட வேண்டும். என்ன கவனிங்க, இன்னைக்கு மனிதர்கள் மனிதர்களால் பாராட்டப்படலாம். ஓஹோ என்று தூக்கி உச்சிக்கு மட்டும் கொண்டு போகலாம். இவர் தான் நாலு, அவர் தான் நாலு என்று ஓஹோ என்று மனுஷர்களால் நாம் புகழப்படலாம், பாராட்டப்படலாம். தட் இஸ் நாட் தி திங். அது அல்ல முக்கியம், அது அல்ல நமக்கு தேவையானது. என்ன கரிமானவர்களே, நீங்களும் நானும் மனுஷர்களால் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனால பாராட்டப்பட வேண்டும். அதான் பைபிள் சொல்றது, அவர் வரும்போது அவனுக்குரிய புகழ்ச்சி வழியா. இப்ப தெரியாது, இன்றைக்கு மனுஷர்கள் சில மனுஷரே ஓஹோ என்று புகழலாம், ஆனா அவர் வரும்போது என்னமா இருக்குமோ தெரியாது. ஆனா இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் மற்றவர்களால் புகழப்படாமல் இருக்கலாம், அவர்கள் மற்றவர்களால் பாராட்டப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவர் வரும்போது அவர்களுக்குரிய புகழ்ச்சி அப்பொழுது வெளியாகும். பாருங்க, இப்பொழுது புகழப்படுறவர்கள் ஒருவேளை அவர் வரும்பொழுது வெட்கப்படலாம், ஒருவேளை இன்றைக்கு மற்றவர்களால் புகழப்படாமல் இருக்கிறவர்கள் அப்பொழுது ஆண்டவரால் புகழப்படுவார்கள். யாருக்கு தெரியும்? நீ எதை நாடுகிறாய்? நீ எதை தேடுகிறாய்? மனுஷரால் பாராட்டப்படுறதை நீ தேடுறாயா, அல்லது ஆண்டவர் இயேசுவினால பாராட்டப்படுறதை நீ விரும்புறாயா? எது உனக்கு தேவை, எது முக்கியம்? சிந்தி சீதூக்கிப்பா. இதுவரை ஒரு நபரை பார்த்துட்டா முடிவு. இதோட கூட திருப்பிக் கொள்ளுங்க, யோசுவா 24:15. யோசுவா 24:15. பாஸ்.
கர்த்தரை சோதிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சோதிப்பீர்கள் என்று தெரிந்து
கொள்ளுங்கள். இன்று தெரிந்து கொள்ளுங்கள், பொருங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிக்க போறீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்று கடைசி என்ன சொல்ல தெரியுமா? நானும் என் வீட்டாரும் உண்டான். What a beautiful witness, பாருங்க. I like that person. நான் மட்டுமல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றார். ஒரு குடும்ப தலைவருடைய வாயில் இருந்து வர வேண்டிய வார்த்தை இது, தேவன் விரும்புகிற வார்த்தை இது, தேவையான வார்த்தை இது. நான் மட்டுமல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற குரல் ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய வாயிலிருந்தும் புறப்பட வேண்டும். அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். பாருங்க, யோசுவா தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்திலே அவன் மரிக்கிறதுக்கு முன்பாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் சேர்த்து கூட்டி அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிக்க போறீர்கள் என்று இன்றைய தெரிந்தது. ஏன் தெரியுமா? தேவ ஜனங்கள், தேவனை சேவித்த ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக போன போது யோசுவா அவர்களை அழைத்து அவனுக்கு முன்பாக வைத்த காரியம் என்ன? நீங்கள் யாரை சேவிக்க போறீர்கள், யாரை சேவிக்க போறீர்கள்? நானும் என் வீட்டார் மூன்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்று முழங்கினான் அந்த தேவ மனிதன். என்ன கரிமானவர்களே, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5:8 சொல்றது, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5:8 சொல்றது, நூதனமான தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், யுத்தம் வாசல் வரைக்கும் வந்ததுன்னு சொல்லப்படுது. எப்படி இருக்கு? நூதனமான தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. அழிவு நாசம் எதனால்? நூதனமான தேவர்களை தேவ ஜனங்கள் தேவனை விட்டு மெய் தெய்வத்தை விட்டு தங்கள் முகத்தை திருப்பி தங்களுக்கு விருப்பமான இஷ்டமான அந்நிய ஜாதிகளுடைய நூதனமான தேவர்களை அவர்கள் தெரிந்த போது யுத்தம் அவருடைய வாசல் வரைக்கும் வந்த போது தேவனால் என்கின்ற ஒரு பெண் தீர்க்கதரிசி எழும்புகிறாள். அவள் இஸ்ரவேலுக்கு தாயாக வரும் வரைக்கும், அவள் எழும்பு வரைக்கும் இஸ்ரவேலிலே அழிவும் நாசமும் பெரும் பாதைகள் எல்லாம் பாலா போய் கிடந்த அந்த நேரத்திலே அவள் எழும்பினால் அவள் ஒரு தாயை போல எழும்பி அந்த ஜனத்தை காப்பாற்றி தேவனுக்கு முன்பாக நின்று தன் ஜனங்களுக்காக அவள் நீதி செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, நூதனமான தேவைகளை தெரிந்து கொண்டார்கள், யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இங்கே யோசுவா சொல்றார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிறது உங்க பார்வைக்கு ஆகாததற்கு பின் யாரை நீங்க சேவிக்க போறீர்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறது ஒரு தெரிந்தெடுப்பு என்பதை நீ நான் மறக்கக்கூடாது. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை ஸ்தோபிக்க போறீங்க? இன்றைக்கு தெரிந்து கொள்ளு, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உன்னதமான தேவனையா, அல்லது அந்நிய ஜாதிகள் வைத்து தொழுது கொள்கிற நூதனமான தேவைகளையா, யாரை நீங்கள் சேமிக்க போறீர்கள், யாரை தொழுது கொள்ள போறீர்கள், யாருக்கு ஆராதனை செய்ய போறீர்கள், யாரை பின்பற்ற போறீர்கள், இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். யோசுவா தன் வயது போன நேரத்திலும் ஆண்டவரை, தேவாதி தேவனை, கர்த்தராகிய ஆண்டவரை சேவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். என கரிமானவர்களே, நாமும் யோசுவாவை போல குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க நாம் தீர்மானம் செய்யலாம். நீங்க மாத்திரமில்லை, நீங்க மாத்திரமில்லை, பிள்ளை குடும்பம் குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க, ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், ஆண்டவர் வழிகளை நடக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கைக்கணும், கர்த்தரை சேவிக்கணும், ஆண்டவரை சேவிக்கணும். நூதனமான தேவர்களே அல்ல, தேவர்களே அல்ல, கர்த்தரை சேவிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஆகவே நான் முடிகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது, அவரை தொழுது கொள்கிறது, அவருடைய வழியில் நடக்கிறது, அவரை சேவிக்கிறது ஒரு தெரிந்தெடுப்பு தான். ஆகவே இன்றைக்கு இந்த மண்டபத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்கள் அனைவரை பார்த்து நான் சொல்றது, ஒருவேளை இதுவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையிலே உன் பாவ பரிகாரியாக, இரட்சகராக, ஆண்டவராக நீ அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளாத அனுபவம் உனக்கு இருக்குமாக இருந்தார், இன்றைக்கு இந்த தேவனுடைய சமூகத்திலே நான் உனக்கு சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்து நீயும் நானும் செய்த பாவங்கள், கண்மம், வினை, அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தோளிலே சுமந்து உனக்காக எனக்காக சிலுவையை சுமந்து உன்னுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை தன்மையிலே ஏற்றுக்கொண்டு உனக்காகவும் எனக்காகவும் நீயும் நானும் செய்த பாவங்களுக்காக, அக்கிரங்களுக்காக, அநியாயங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். இவர் இந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களை மன்னிப்பார், இந்த இயேசு கிறிஸ்து உன் சாபங்களை மாற்றுவார், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே தொடர்ந்த கண்மம், வினை, பாவ, சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏனென்றால் இவர் மாத்திரம்தான் பாவத்துக்குரிய தண்டனையை செலுத்தியிருக்கிறார், இவர் ஒருவர் மாத்திரம்தான் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஏனென்றால் வேதங்கள் சொல்றது ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மனிதனுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்த தேவனாக இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உன் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமுழுதாக இருக்கிறது. என்ன கரிமானவர்களே, நீ பாவத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, சாபத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கும் பாவம் மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வர வேண்டும். உன்னையும் ரட்சிக்கிறதுக்காக, உன்னையும் பாவத்திலிருந்து விடுதலாக்குவதற்காக, உன்னையும் வாழ வைப்பதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ உன் இதயத்தில் உன் ஆண்டவராக, இரட்சகராக, தேவனுடைய குமாரனாக நீ ஏற்றுக்கொள்ளுவாயாக இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவார், உன்னை வாழ வைப்பார், உன் பாவங்களை மன்னிப்பார், உனக்கு ஒரு புது வாழ்வு தருவார், உன்னுடைய வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பார். இந்த அனுபவத்தை நாங்களும் பெற்றிருக்கிறபடியால் இதை அறிவுபூர்வமாக அல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவபூர்வமாக இதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் ஜீவிய சாட்சியாக இருக்கிறோம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர் இது நல்ல சந்தர்ப்பம், இது நல்ல நாள், இது அனுக்கிற காலம், இது கிருபை நேரம். நீ இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உன் ஆண்டவராக, உன் பாவ பரிகாராக, இறைவனாக உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொண்டு இயேசுவேடைய பாவங்களை மன்னியும், நான் உண்மை சேவிக்கிறதுக்கு உண்மை நான் தெரிந்து கொள்கிறேன், ஆண்டவராய், இரட்சகராய், தேவனாய் உம்மை நான் தெரிந்து கொள்கிறேன், இயேசுவேடைய இருதயத்திலே வாரும், என்னை ஆசீர்வதியும், என்னை வாழவையும், இன்றைக்கு நான் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மையை செய்யுங்க, இந்த தேசத்திலே நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி தாருங்க, அதிகார கண்களிலே தயவை தாருங்க, ஒரு நன்மையை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க சொல்லி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நாம் கூப்பிடுவோமாக இருந்தால் உண்மையாய் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் பதில் கொடுக்கிற மெய்த்தகமாகிய ஜீவிக்கிற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் இன்றைக்கு உயிருள்ளவராக மட்டுமல்ல உண்மை உள்ளவராகவுமா இருக்கிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமானவர்களே, சரியான தெரிந்தெடுப்புகளை செய்வோம், ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வோம், கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம், தேவனுக்கு மகிமையாக வாழ்வோம். ஆண்டவர் இயேசுவோட வருகை சீக்கிரமாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.